வணக்கம் கருணாகரன் அவர்களே.
வணக்கம்.
லண்டனில் நடைபெற்றிருக்கின்ற தாக்குதலானது முழு உலகையுமே லண்டன் பக்கம் திரும்ப வைத்திருக்கின்றது. குறிப்பாக இந்த தாக்குதலின் பின்னரான பாதிப்புகள் எப்படி இருக்கின்றன என்று கூறுங்கள்.
இந்த தாக்குதலின் பின்னரான பாதிப்புகள் என்று சொல்லும்போது, இது அரசியல் ரீதியான எந்தவித பின்னடைவுகளையும் ஏற்படுத்தவில்லை. இது ஒரு ஒற்ற தாக்குதல். பிரித்தானியாவில் இந்த தாக்குதல் ஏற்கனவே இவ்வாறான தாக்குதல் இடம்பெறலாம் என்ற எச்சரிக்கை ஏற்கனவே இருந்தது. பிரித்தானியாவுடைய பாதுகாப்பு நிலைமை என்பது எப்போதுமே மஞ்சள், எல்லோ அலர்ட், அதாவது தாக்குதல் எப்போது நடைபெறலாம் என்ற ஒரு நிலைமையில் தான் பிரித்தானியாவை தரப்பினர் வைத்திருந்தார்கள். ஆனால் நேற்றைய தாக்குதல் பாராளுமன்ற கட்டத்துக்கு அண்மையில் நடைபெற்றது என்பது அவர்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுப்பதாக இருந்திருக்கலாம். என்றால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலதான நிலையில் இருக்கிறது. அரசியல் தலைவர்கள் ஒன்று கூடுற இடம், அது மட்டும் இல்லை, அவர் நன்னனுக்கு வெளியில் இருந்த ஒரு வாகனத்தை வாடகை கமர்த்தி அங்கிருந்து இங்கு வந்து பாதுசாரிகளை மோதிவிட்டு மீண்டும் பாராளுமன்றத்தில் செயல வந்திருக்கிறார். அதன்பின் அது முடியாமல் போக அவர் அங்கிருந்த போலீசாரை கத்தியால் குத்திருக்கிறார். அது நிராயுதபாணியாக என்ற போலீசாரை குத்திருக்கிறார். அதன் பின்னர் தான் அவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தாக்குதல் என்பது ஒரு ஒரு ஹை ப்ரொஃபைல் அட்டாக் அல்ல. அதாவது வந்து ஒரு பாரிய அளவு திட்டமிட்டு பாரிய அளவு ஆயுதங்களை கொண்டு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலோ அல்லது வெடிபொருட்களை வெடி ஆயுதங்களை கொண்டு சுடுதலங்களை கொண்டு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலோ அல்ல. அதுதான் இந்த படகு மத்தியில் அவருக்கு ஏமாற்றமாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் அவ்வாறான தாக்குதல் நடவடிக்கைகள் அவர்கள் ஏற்கனவே முறியடித்திருக்கிறார்கள் தெரிவித்து வந்திருக்கிறார்கள். இவ்வாறு லோ ப்ரொஃபைல், அதாவது ஒரு சாதாரண ஒரு வாகனத்தை ஒருமனை ஓட்டிச் சென்று ஒரு கத்தியால் ஒரு போலீஸ் அதிகாரியை குத்து என்பது எந்த அளவுக்கு அதுக்கான தடுப்பு முறைகளை எடுக்க முடியும் யதார்த்தத்தில் என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதுதான் இப்போதைக்கு நான் நினைக்கும் பாதுகாப்பு துறைக்கு உள்ள சவாலாக இருக்கிறது.
நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இப்படியான தாக்குதல்களை முன்கூட்டியே எதிர்பார்த்திருந்ததாக. அப்படி என்றால் இது போன்ற தாக்குதல் சம்பவங்கள் இனிமேலும் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாமா?
அதற்கான சாத்திய கூறுகளை நாங்கள் ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளி விட முடியாது. ஆனாலும் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருந்தேன், இதற்கான ஏற்பாடுகள் பலவற்றை போலீசாரம் பாதுகாப்பு துறையினரும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் திட்டங்களை தாம் பல தடவை முறியெடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஆகவே இந்த தாக்குதல்கள் இடம்பெறும் என்று சொல்வதுக்கு அப்பா இடம்பெறுமா இல்லையா என்பது காலம் தான் பதில் கூற வேண்டும். ஆனால் அதுக்கான ஏற்பாடுகளை அல்லது பாதுகாப்பு நிலைமைகளை பாதுகாப்பு படையினர் வலிமையாக்கி இருக்கிறார்கள். இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்போது தொடர்ந்தும் இந்த தாக்குதல் பின்னர் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவ்வாறான லோ ப்ரொஃபைல், அதாவது மிகவும் சாதாரணமாக மேற்கொள்வதை எவ்வாறு தடுப்பது, அல்லது பொதுமக்கள் இதுக்கு எவ்வாறு இதற்கான மேலதிக புலனாய்வு தகவல்களை எப்படி பெற்றுக் கொள்வது, புலனாய்வு நடவடிக்கைகளை மேலும் எப்படி வலுப்படுத்துவது என்று தான் இப்போது நான் நினைக்கிறேன் பாதுகாப்பு துறையினுடைய கவனம் தீவிரமாக செலுத்தும் என்று நான் கருதுகிறேன்.
சரி, லண்டனில் இடம்பெற்றிருக்கின்ற இந்த தாக்குதலானது அகதிகள் விடயமாக இருக்கட்டும் அல்லது குடிவரவு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கட்டும் அல்லது பிரெக்ஸிட் விவகாரத்திலோ எப்படியான தாக்கத்தை இனிமேல் உண்டு பண்ணக்கூடும் என்று நினைக்கிறீர்கள்?
ஆமா, தாக்குதல் வந்து இரண்டு விடயங்களை பிரித்தானியாவில மேலும் இருக்கமா இருக்கும் எதிர்பார்க்கலாம். ஒன்று வந்து இந்த ஏற்கனவே பிரெக்ஸிட் என்ற விடயத்துல இந்த மாதம் அநேகமாக 29ஆம் தேதியில 27ஆம் தேதி பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிந்து செல்லும் அந்த நடைமுறை, அதாவது Article 50 என்றும் சொல்லப்படக்கூடிய அந்த நடைமுறையை பிரித்தானிய பிரதமர் தெரேசா மே அவர்கள் நடைமுறைப்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த பிரெக்ஸிட்டுக்கு மக்கள் சாதகமாக வாக்களித்திருந்தாலும் கூட, பிரித்தானியா பிரிந்து செல்ல வேண்டும் என்று வாக்களித்திருந்தாலும் கூட, இந்த பிரெக்ஸிட் மக்கள் அதாவது வெளியேற வேண்டும் என்று சொல்பவர்கள் முதலாக கொடுக்கக்கூடிய விடயம் என்று கேட்டால் இந்த குடிவரவு விடயம்தான். ஆகவே குடிவரவு விடயம் என்பது பிரித்தானிய அரசியலிலும் சரி, பிரித்தானிய பொருளாதாரத்திலும் சரி பாரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் பின்னணியில் தான் இந்த பிரெக்ஸிட் என்பது மிகவும் கடுமையான முறையில் இப்போது நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. அதுக்கான ஆணையை மக்கள் வழங்கியிருந்தார்கள். ஆனால் நீங்கள் பாத்தீங்கன்னா நேற்றைய தாக்குதலில் ஈடுபட்டிருப்பவர் இப்போது போலீசார் அவர் ஒரு பிரித்தானிய பிரஜை என்றும் அவர் பிரித்தானியின் கென் பகுதியைச் சேர்ந்தவர் தெரிவித்திருக்கிறார்கள். காலித் மசூத் 52 வயது என்பவர் தான் இப்போது அடையாளம் காணப்பட்டிருக்கார். ஆகவே அந்த வகையில் பார்க்கும்போது அவர் பிரித்தானிய பிரஜை. இதற்கும் இந்த பிரெக்ஸிட்டுக்கும் இந்த தாக்குதலுக்கும் வேறு ஒரு தொடர்பும் இல்லை என்றே கூறலாம். ஆனாலும் பாதுகாப்பு நிலைகளை கருத்தில் கொண்டு இந்த பிரெக்ஸிட்டிலுடைய குடிவரவு குடியுறவு கொள்கைகளை மேலும் இந்த தாக்குதல் காரணமாக வலுப்படுத்தலாம். அதுபுறம் இருக்க பாதுங்கலைஞ்சு கொல்லப்பட்டவர் கூட அல்லது இந்த தாக்குதல் தாவி கூட ஒரு முஸ்லீம் நபர் தான். ஆகவே இந்த ஏற்கனவே முஸ்லீம்களுக்கு அல்லது அவ்வாறான சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு ஒன்று இருக்கிறது. அந்த நாட்டு நிலைப்பாடுகள் மேலும் வலுப்படுத்தப்படலாம். அது தொடர்பாக ஏற்கனவே மக்கள் தமது விசனங்களை விட முன்வைத்து துவங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மற்ற பக்கத்தில் பார்க்கும்போது இந்த மக்களை அரவணைத்துக் கொண்டு அவர்களிடமிருந்தும் புலனாய்வு தகவலை பெற வேண்டிய தேவை என்றும் போல தாக்கம் அல்லது இந்த அரசாங்கத்தில் இருக்கிறது. அடுத்தது உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரித்தானியர்கள் அல்லாதவர்களே அல்லது ஐரோப்பியர்களே இருக்கும் ஒரு நிலைமை இந்த தாக்குதலின் பின்னல் வலுப்பெறலாம். பொருளாதாரம் என்ற சந்தர்ப்பத்தில் இருந்து பாதுகாப்பு என்ற ஒரு விடயத்துக்கு மாறியிருக்கிறது. பாதுகாப்பு என்று வரும்போது மக்கள் அனைவரும் இதுக்காக குரல் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். ஆகவே பிரெக்சிட்டுடன் ஒப்பிடும் போதும் ஒரு வகையில் இந்த தாக்குதலுக்கும் பிரெக்சிட்டுக்கும் எந்த ஒரு தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த பிரெக்சிட் என்பது இன்னும் கடுமையான நடைமுறைப்படுத்த இந்த தாக்குதல் ஒரு காரணமாக இருக்கலாம்.
நீங்கள் சொன்னீர்கள் அந்த தாக்குதலாளி வந்து கென்ட் பகுதியில் பிறந்த பிரித்தானியர் என்று சொல்லப்படுகின்றது என்றால் அதாவது பூர்வீகம் பற்றி ஏதாவது தகவல்கள் வந்திருக்கின்றனவா?
பொருள்சாரை பொறுத்தவரையில அவர் ஏற்கனவே பல குற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கார் என்றும் கத்தி போன்ற ஆயுதங்களுடன் தொடர்புபட்ட குற்றங்களுடன் கண்காணிப்புகள் தான் இருந்திருக்கிறார். ஆனால் அவர் குற்றம் செய்து அவர் விடுவிக்கப்பட்டு அல்லது அவர் பொருள்சாருடைய தேடப்படும் பட்டியலில் அவர் இருக்கவில்லை. ஆகவே இந்த வகையில் பார்க்கும்போது ஏற்கனவே வேறு இந்த விஷயங்களில் ஈடுபட்டிருந்தாலும் கூட இப்போது இந்த சம்பந்தத்தில் ஈடுபட்டிருந்தவர் போலீசாரால் தேடப்படுபவர் அல்ல. இப்போ பயங்கரவாதியாக சித்திரவதைக்கும் அளவுக்கு அல்லது பயங்கரவாத எதிரான நடவடிக்கைகளில் இவரை தொடர்ந்தும் பின்தொடர வேண்டிய நிலைமையில் அவர் இருக்கவில்லை. ஆகவே அவருடைய பூர்வீகம் அவர் பிறந்தது கென்ட், அவர் இடையில் என்பது அங்கு சென்று வந்தாரா, அவர் இவ்வாறு இவ்வாறான செயலை செய்வதற்கு தூண்டப்பட்டிருக்கிறார், இந்த தாக்குதலுக்கு ஏற்கனவே ஐஎஸ் அமைப்பு உரிமை கோரி இருக்கிறது, அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது, இந்த விடயங்களை இன்னும் போலீசார் வெளியிடவில்லை. இந்த தாக்குதல் நோக்கம் என்ன, ஏன் இவர்கள் இந்த பிரித்தானியாவை நோக்கிய அல்லது பிரித்தானிய பாராளுமன்றத்தை நோக்கிய ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருந்தார் அல்லது பொதுமக்களை ஏன் அவர் இலக்கு வைத்திருந்தார் என்ற விடயங்களை இன்னமும் போலீசார் திட்டவட்டமாக வெளியிடவில்லை. ஆகவே இதுக்கான தாக்குதல் காரணம் பின்னணிகள் விரைவில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் போலீசார் இப்போதைக்கு 8 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். இவர்களில் 3 பெண்கள், அநேகமா எல்லாரும் 20-25 வயதுக்குட்பட்டவர்கள். ஆகவே போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமில்ல, பொதுமக்களிடமிருந்தும் இது தொடர்பான தகவலை கூறி வருகிறார்கள். ஆனால் லண்டனை பொறுத்தவரை தாக்குதலால் மக்கள் பதுங்கி வீடுகளில் கூட ஒளிஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை இல்லை. இப்ப பார்த்தாலும் அந்த பகுதிகளில் மக்கள் பழமை போல தமது நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். மறுநாளே பாராளுமன்றம் இயங்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த தாக்குதலை கண்டு மக்கள் அஞ்சு ஓடவில்லை. தாக்குதலை எதிர்த்திருக்க வேண்டும் ஒரு அல்லது தாக்குதலை முறியடிக்க வேண்டும், அதுக்கு பாதுகாப்பு துறையினருக்கு முழுமையான ஆதரவு வழங்க வேண்டும் என்பதில் அன்னைக்கும் தள்ளின சமூகத்தை கொண்ட பிரித்தானிய மக்கள் அந்த ஒரு மனநிலை தான் இப்போது இருக்கிறார்கள்.
மிக நன்றி கருணாகரன் அவர்களே, தெளிவாக விளக்கி இருந்தீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.